من الله سبحانه وتعالى. الله رب العالمين ان الولايات تقول لنا بعض الاشباع بعض الاشباع ان الولايات الاشباع உலகத்திலே வாசி தேவர்களையும் உலகர்களையும் தந்திருக்கிறார், வாசிகளை தந்திருக்கிறார், சலாம்களை கொடுக்கிறார். இவையெல்லாம் எங்களுடைய இரு உலக வாழ்க்கையின் வெற்றிக்காகவும் நலவுக்காகவுமே தந்திருக்கிறார். எனவே நாங்கள் ஈமான் உள்ளவர்கள், மூமினானவர்கள், எங்களுடைய வெற்றியை தக்குவாவுடைய வாழ்க்கையிலே தான் நாங்கள் தேட வேண்டும். எனவே எங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலேயும் தக்குவாவை கடைபிடித்து நடக்கும்படியாக என்னையும் உங்களையும் நான் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா தக்குவாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கிடுவானாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தீனுல் இஸ்லாம் இருக்கிறதே, இது நெருக்கடியான ஒரு இஸ்லாம் அல்ல, ஒரு மார்க்கம் அல்ல. இந்த தீனுல் இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்துட்டு சொல்லும் பொழுது வமா ஜஅல அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த தீனில் மார்க்கத்தில் எந்த விதமான ஒரு நெருக்கடியும் கிடையாது. நெருக்கடி என்றால் பாருங்களே, செய்யலாமிக்கிறே, செய்யலாமிக்கிறே, இஷ்டமாயிக்கிறே என்ற மனதுக்கு நெருக்கடியான ஒரு சட்டத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு எச்சரில்லை என்று குர்ஆன் அழகாக சொல்லி தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யும்படியாக சொன்னால், ஃபதுமிங்கு மஸ்தத்தாக, உங்களுடைய சக்திக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு செய்வோம், மற்றது அல்லாஹு தஆலாவுடைய மன்னிப்புக்குட்பட்டதாக இருக்கும். எதை தடை செய்திருக்கிறேனோ அதை முழுமையாக தவிர்ந்து கொள்ளும், அது முடியுமான அளவுக்கு அல்ல, அதை முழுமையாக தவிர்ந்து கொள்ளுங்கோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஹஜர் அஸ்வத் கல் இருக்கிறது, ஹஜர் அஸ்வத் காபத்துல்லாவில், அதை தொட்டு மோந்து கொள்வது, முத்தம் கொடுக்கிறது சுண்ணத்தான காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, அது செய்யும்படி சொல்லியும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த காபத்துல்லாவில் உள்ள அந்த கல்லை தொட போறதுனால மற்றவர்களுக்கு இடைஞ்சல், சிரமம், கஷ்டம், ஆபத்து ஏற்படும் என்றிருந்தால் அதை முத்தம் கொடுக்கிறது அந்த மனிதனுக்கு ஹராமாகி இருக்கிறது. அவர் அங்கிருந்த முத்தம் கொடுக்கிறது, விடுறது, தூரத்தில் இருந்து கையை காட்டி கையை மோந்து கொள்வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறையாக இருக்கிறது. முடியுமான அளவுக்கு செய்யுங்கோ என்ற பாலத்துக்கு கீழே வரக்கூடியது. தவிர்ந்து கொள்ள வேண்டியதை முழுமையாகவே ஒரு மனிதன் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஷரியத் சொல்கிறது. குர்ஆன் சொல்கிறது, வத்தகுல்லாஹ மஸ்தத்தஅதும், உங்களால் எவ்வளவு வேண்டுமோ முடியுமான அளவுக்கு அல்லாஹுடைய கட்டளைகளை, அந்த கட்டளையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அன்பானவர்களே, தீனுல் இஸ்லாம் எந்த ஒன்றிலேயும் ஒரு நெருக்கடி அல்லாஹ் எங்களுக்கு வைக்க இல்லை, கஷ்டத்தை வைக்க இல்லை. ஒரு மனிதர் தொலை வந்திருக்கிறார், தொலை வந்திருக்கக்கூடிய மனிதர் அவருக்கும் இஸ்லாம் சொல்றது, உனக்கு நின்று கொண்டு தொலையிலுமா, நின்று கொண்டுதான் தொலை வேணும், நீ கேளா உட்கார்ந்து தொலை, உட்கார்ந்து தொலையலாது படுத்துக்கொண்டு தொலை. இஸ்லாம் ஒரு லேசத்தை அமைச்சிருக்கிறது. இதே போல குர்ஆன் சொல்கிறது, வைங்கும் தும்மாவுதா அவாலா சஃபர், தொழுகைக்கு வாரதா இருந்தால் உது செய்ய வேணும், உது இல்லாம தொழுகை நிறைவேற மாட்டாது. குர்ஆன் சொல்கிறது, நீங்க உது இல்லாம வர்றீங்க, டாய்லெட் போயிட்டு வாரீங்க, இப்படியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தண்ணி இல்லை அல்லது நீங்க நோயாளியாக இருக்கிறீங்க. இஸ்லாம் சொல்லல, நீங்க நோயாளியாக இருந்தாலும் சரி தண்ணியால உது செஞ்சுதான் ஆகணும் என்ற ஒரு நெருக்கடிய ஒரு இக்கட்டை வைக்க இல்லை இஸ்லாம். உங்களுக்கு தண்ணியால உது செய்யறது உங்களுக்கு உடலுக்கு சரியில்லை, நோயாளிக்கு பச்சை தண்ணி சரியில்லை என்றிருந்தார், தயமம் செய்யுங்க, மண் இருக்கிறது என்று குர்ஆனுக்கு வேறு வழியை காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வழியை காட்டியிருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதருக்கு குளிப்பு வாஜிபாயிருச்சு, கடும் குளிர், குளிரான நாள், அவர் ஒரு மனிதத்தை போய் ஃபத்வா கேட்டார். சஹாபியத்தில் சொன்னார் குளிச்சுதான் ஆக வேண்டும், குளிச்சாரு மௌத்தாயிட்டார். சல்லாஹ் சொன்னாங்க கொண்டுட்டீங்களே, அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறான், கடும் குளிர் தாங்க முடியாது, தயமும் செய்யுங்க, கஷ்டத்தை சுமந்து கொள்ளணும், சிரமப்படுவணும், இதுக்காக வேண்டி ஒரு மனிதன் உயிரை கொடுக்கணும் என்கிறது இஸ்லாத்துல. இஸ்லாம் அவ்வளோ பிளெக்சிபிளாக இலகுவாக்கி முடியுமான முறையில ஒவ்வொரு சட்டத்தையும் எங்களுக்கு தந்திருக்கிறது. ரமலான் வருஷத்துக்கு ஒரு மாசம் நோன்பு பிடிக்கிறது ஃபர்ஸ். குர்ஆன் சொல்கிறது நோன்பு பிடிக்கிறது நேரத்தில், நோன்பு ஃபர்ஸான நேரத்தில் நீங்க பிரயாணியாக இருக்கிறீங்க, சஃபர்ல பிரயாணியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்க முடியாது, அசௌகரியம், உங்களுக்கு சஹருக்கு உணவு இஸ்தாரோ அல்ல முறையாக நோன்பு பிடிச்சிக்கொள்ள முடியாது, சிரமமா இருக்கிறது. அல்லாஹ் சஹீதத்து மீன் ஐயாமின் உஹரம், நீங்க அந்த ரமலான வேற மாதங்கள்ல எத்தனை நோன்பை விட்டீங்களோ அந்த நோன்பை பிடிச்சிக்கோங்க, நீங்க நோன்பை விட்டுருங்க, சஃபர்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் விட்டுருங்க. இன்னமொரு நோயாளி இருக்கிறார், அவர் ஊரு ஊர்ல தான் இருக்கிறார், ஆனா அவர் வயோதிப்பர், அவருக்கும் நோம்பு பரவலாகுது, நோம்பர் அவருக்கும் பரவு, அவர் மூமி, அவர் வயோதிப்பராக இருக்கிறார், அல்ல கடும் நோயாளியா இருக்கிறார், அது முடியாத நோய், சுகமாவற நோய் ஒன்று அல்ல என்று இருந்தார். அதான் சொல்ல நோம்பே விட்டுருங்க, நோன்பை விட்டுட்டு அதுக்கு பெரிய அதுக்கு பகரமாக சிதியாக்குங்க, ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு 600 கிராம் உணவு கொடுத்துருங்க, அது உங்களுக்கு நிறைவேறும் என்று குர்ஆன் சொல்லித் தருகிறது, ஹதீஸ் சொல்லித் தருகிறது. இது மாதிரி சகோதரர்களே, தீன் இஸ்லாத்துல எல்லா காரியங்களையும் அல்லாஹ் ஒரு இலகுவை வைத்தான் இருக்கிறார். எனவே இந்த ஜுமா ஜமாசுரிய தொழுகைகள் சம்பந்தமாக நாங்களும் விலகிக் கொள்ள வேணும், வெளியில உள்ள சகோதரர்களுக்கும் தெளிவாக வேணும். ஜுமாவுடைய நாள் இன்று இதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களது சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது, அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, அவங்க துஹர் தான் தொழுவாங்க, ஆனால் அவங்க நம்ம குறைஞ்சவங்க என்று இல்லை, நம்ம குறைஞ்சவங்க என்று இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கொண்டிருக்கிறாங்க ஜமாத்தில், சில காரணங்களால சிலருக்கு நபி அவங்களோட போக இயலாம மதீனால தங்கிட்டாங்க. ஜமாத் போயிட்டு தபூக் போறாங்க, இவங்க மதீனால ஒரு சாரார் காரணத்தோடு நிற்கிறார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு இந்த சிறப்பை சொல்றாங்க என்றால், அந்த அவங்களோட பேய்த்திருக்கக்கூடிய இப்ப ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்றது போல அப்படியாங்க அவங்களோட இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க, மாசிர்த்தும் மசீரன் வல கதாத்தும் வாதியன் சொன்னாங்க. இந்த அப்படி மதீனத்து கௌம மதீனால ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மதீனால நாங்க இங்க இருக்கிறோம், அவங்க மதீனால இருக்கிறாங்க, அந்த மதீனால உடல் உடல் அங்கதான் நீக்குது அவங்கள, ஆனா நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்களோ, எத்தனை பள்ளத்தாக்குகளை கணவாய்களை ஓடைகளை கடந்து வந்திருக்கிறீங்களோ, இதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டீங்களோ, இந்த சஃபருக்கு பயணத்துக்கு ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ, நீங்க கஷ்டப்பட்டீங்க, அந்த மதீனால இருக்கக்கூடிய கூட்டம் அவ்வளவு பேரும் கூலியில உங்களோட சமமாத்தா இருக்கிறாங்க, கூலியில உங்களோட தராங்க, கஷ்டப்பட்டது நீங்க, சிரமப்பட்டது நீங்க, மதீன சும்மா இருக்கிறாங்க அவங்க காரணத்தோட. ஹபசகுமுலோது சொன்னாங்க, அவங்களுக்கு எங்களோட வாரத்துக்கு ஏழாம போயிருச்சு, ஒரு காரணத்துக்காக அவங்க தங்கி இருக்கிறாங்க, ஏழாம போயிருச்சு, அல்லாஹ் அவங்களோட தான் சேர்த்து வச்சிருக்கிறான் கூலியில என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, இது மாதிரி பல நிகழ்வுகள் நபி அவங்க சொல்லி காட்டுறாங்க. காரணத்தோட யார் ஒரு காரியத்தை விடுவாரோ அல்லாஹ் தாலா அதற்கு தண்டிக்கிறதில்ல, அதுக்குரிய கூலிய கூட அல்லாஹ் தாலா சம்பூர்ணமாகத்தான் கொடுக்கிறான் என்று ஹதீஸுடைய கருத்தில் வந்திருக்கிறது. ஜுமாவுடைய தொழுகை ஜமாத்துடைய தொழுகை இருக்கிறது, இது தெரியும் பரவலன்னு சரி, ஆனா இந்த ரெண்டு ஜமாத்துடைய தொழுகைகளும் இஸ்லாத்துல பரவலாக ஆக்கப்பட்டிருந்தால் ஜுமா பரவலாக ஆக்கப்பட்டிருக்கிறது, ஆனா காரணங்களுக்காக ஒரு மனிதன் தொழாமிக்கு இப்ப மழை பெய்ஞ்சிச்சு, கடுமையான மழை பெய்ஞ்சு கொண்டே இருக்கிறது என்றால் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் மஸ்ஜிதுக்கு வந்து கொள்ளத்துக்கு கூட முடியாது, மழை பெய்யுது இந்த நேரத்தில், உங்களுக்கு கூட ஜும்மாவுக்கு வாரது பரவு இல்லை, நீங்க உங்களிடத்துல அது உலகத்தை கொள்ளையிலும் என்ற அளவுக்கு ஷரியத் மார்க்கமே சொல்லி தருகிறது. இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட புகாரி கிதாபில் இந்த ஹதீஸ் கொண்டு வராங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜும்மாவுடைய ஒரு நாளையில முஅஸ்ஸின் கிட்ட சொன்னாங்க, நீங்க அதான் சொல்லும் பொழுது ஹய்யால ஸலா, பிறகு சல்லூஃபி உபயோகிச்சுக்கும், உங்களோட வீடுகளில் தொழுதுக்கோங்கோன்ற வாக்கியம் சேர்த்துக்கோங்கோன்றார். அதை சொல்லிட்டார் முஅஸ்ஸின். மக்கள் எல்லாம் சில பேர் விளக்கம் இல்லாதவங்க குழம்பிட்டாங்க, விளக்கம் இல்லாதவங்க குழம்பிட்டாங்க, என்ன இது புதிய உண்டு. அதுக்கு பிறகு இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஜும்மா கட்டாய கடமை, கையாள சலா என்று நான் சொன்னால், நாங்க அறிவிச்சால் நீங்க எல்லாம் வந்தே ஆக வேண்டும். கடும் மழை பெய்கிறது, சரி உங்களை எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல, இது சொன்னா கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நீங்க வருவீங்கோ, ஆனால் உங்களை கஷ்டப்படுறதுக்கு இஸ்லாம் சொல்ல இல்லை, நீங்க வீடுகளே தொழுது கொள்ளுங்கோ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை அதான் சொல்லி இருக்கிறாங்க, ஏன் மக்களை கஷ்டத்தில் போடுவார். அன்பானவர்களே, இப்படியான சில காரணங்களுக்காக ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் இருக்கு, வர முடியாது, அல்லாஹ் அவனுக்கு மன்னிக்கிறான், ஜும்மாவுடைய கடமை அல்ல இல்லாமக்கிறான். இது போல மழை பெய்கிறது, இன்னும் சில பயங்கள் இருக்கிறது, வந்தால் நோய் ஏற்படும் என்ற பயம் இருக்கிறது, இப்படியான பல காரணங்களுக்காக வேண்டி ஜும்மாவை விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எனவே ஜும்மா தொழுகிறவங்க தான் சிறந்தவங்க, யாருக்கு கிடைக்கலையோ அவன் சிறப்பு குறைஞ்சவங்க சொல்லி இல்லை. இந்த ஹதீஸ்ல வச்சு பார்க்கும் பொழுது எங்களுக்கு மார்க்கத்தில் எவ்வளவு இலகுவான ஒரு நடைமுறை சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எனவே இதுக்காக நாங்கள் சிரமப்பட்டுக் கொண்டு, அடிதடிப்பட்டுக் கொண்டு, பிரச்சனைப்பட்டுக் கொண்டு நாங்கள் வாழ்ந்திருக்கிறதே அது கூடாத செய்யும், அது ஒரு கூடாத செய்யும். எனவே நாங்கள் துஹரை தொழுது கொள்வது கூட அது எங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு முறையாகத்தான் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாரு அதான் சப்தத்தை கேட்டு அதுக்கு வர்றதுக்கு எந்த காரணமும் இல்லாமல் வராமல் இருப்பாங்களோ அவங்களோட தொழில் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டாங்க. கேட்டாங்க காரணம் என்ன யாரும் சொல்லல, சொன்னாங்க நோய் பயம், இதோட சேதுலமாக நோய் ஏற்படும் என்ற ஒரு அறிகுறி இருக்கிறது, பயம் இருக்கிறது. இப்படியான காரணங்களுக்காக வேண்டி ஜமாத்து தொலையையும் விடியதும் ஒரு மனுஷனுக்கு, ஜும்மா தொலையையும் விடியதும் என்று மார்க்கம் எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது. என்ன அன்புக்குரியவர்களே, ஜமாத்து தொழுகையுடைய விஷயங்கள்ல எப்ப எங்களுக்கு மசீது போ கிடைக்கலையோ நாங்க எல்லாரும் ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வர வேணும். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல வீட்டுல தொழுகிறா இருந்தாலும் ஜமாத்தாக தொழுகிறதுக்கு பழக வேண்டும், இது ஒரு சுண்ணத்தான காரியம். வீட்டுல ஜமாத்தாக தொழுதாலும் அல்லாஹ் தாலா 25 மடங்கு அந்த ஜமாத்துக்கு தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ் தாலா அந்த வீட்டுல ஜமாத்தோட தொழுகிறவருக்கும் அல்லாஹ் கொடுப்பாங்க. நாங்க வீட்டில் உள்ளவங்களும் பழக்க வேண்டும் ஜமாத்தாக தொழுகிறதுக்கு. எனது ஒரு சந்தர்ப்பம், இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க வீடுகளையும் ஜமாத்தாக தொழுகக்கூடிய ஒரு பயிற்சிய பழக்கத்தை நாங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய தீன்ல மிக பிரதானமாக 5 விடயங்கள், அது ஒவ்வொரு மனிதனும் பாதுகாக்கிறது கட்டாயம். ஒன்று தன்னுடைய தீன், ரெண்டாவது அவனுடைய உடம்பு அவனுடைய ஆரோக்கியம், ரெண்டாவது அவனுடைய புத்தி, நாலாவது அவனுடைய மான மரியாதை கௌரவம் குடும்பம், அவனுடைய சொத்து செல்வம், இவைகள் எல்லாத்தையும் அவன் பாதுகாக்கிறது, ஆபத்துகள் வராம தீங்குகள் வராம இடர் ஏற்படாம பாதுகாக்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை. அது ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய உடம்பு அவருடைய உடல். இதுக்கு குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிறது மிகவும் அழுத்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல வழியில எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வழ பார்க்கும்போது குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செத்ததுகளை தின்றதை ரத்தம், மிருகங்களுடைய ரத்தங்களை குடிக்கிறத ஹராமாக்கி இருக்கிறார், பன்னீரைச்சு ஹராமாக்கி இருக்கிறார். இது போல பல விடயங்களை, செத்தவைகளை, புழுது செத்தவைகள், குத்திக்கொண்டு செத்தவைகள், இப்படியான எல்லாத்தையும் அவளுக்கு ஹராமாக்குகிறான், தடை செய்கிறான். ஏன்? உடல் ஆரோக்கியத்துக்கு அது முரணானது, இடையூறுக்கூடியது. அல்லாஹ் தானா இப்படியானவைகளை அந்த ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அல்லாஹ் தலைவாறு செய்திருக்கிறார். இன்னொரு மிருகம் இருக்கிறது, அது நஜீச தின்று வளர்ற மிருகமா இருந்தால் அது கோழியாய் கேளும், ஒட்டகமாய் கேளும், மாடாய் கேளும், தின்னு நஜீச நஜீச குடிக்குது, நஜீச தின்றுதான் வளருது என்று இருந்தால் அதுக்கு ஜல்லாலா என்று ஹதீஸ்ல வந்திருக்கிறது. சொல்லலாசம் அதையும் தடை செய்தார்கள், சாப்பிடாதீங்க, ஹலாலான பிராணிதான், ஆனா அது உணவு சுத்தமாகவே அது முழுக்க முழுக்க நஜீச சாப்பிட்டு வளர்கிறது. சொன்னாங்க அதை சாப்பிடாதீங்க, ஏன் உடலுக்கு சரியில்லை, ஆரோக்கியத்துக்கு சரியில்லை. இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சாப்பிடுற நேரத்தில் குடிக்கிற நேரத்தில் உங்களோட பாத்திரத்துக்குள்ள மூச்சு விடாதீங்க, மூச்சு விட்டுறாதீங்க. இது ஏன் இது? இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு அது நஷ்டம் விளைவிக்கக்கூடியது, ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியது. சொன்னாங்க மூச்சு விட்டு விட்டு பாத்திரத்துக்குள்ள குடிக்காதீங்க. இன்னொரு விவாதத்தை வருது, அந்த பாத்திரத்துல நீங்க ஊதாதீங்க. ஒரு சஹாபி கேட்டாரு, நான் குடிக்கிறதுக்காக ஒரு பானத்தை எடுக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, அதுல ஒரு தூசி தும்பு ஏதாவது ஊத்து எடுக்கிறது, என்ன செய்ய? நாங்க என்ன செய்வோம்? அதை அப்படி வாய்ச்சி எடுத்து கொஞ்சம் ஊதுவோம், ஊதிட்டு குடிப்போம். சொன்னாங்க ஊதாதீங்க. சொன்னாங்க அந்த ஊத்த உள்ளதை கொஞ்சம் அப்படி கொட்டிடுங்க, கொட்டிட்டு நீங்க குடிங்க என்றாங்க. இன்னொரு சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு மூச்சு விடாம குடிக்கேறாது. சொன்னாங்க மூச்சு விடணுமா? பாத்திரத்தனுடைய கோப்பைய வெளியெடுத்துட்டு வாயிலிருந்து வெளியெடுத்துட்டு மூச்சை விட்டுட்டு அதுக்கு பிறகு மூச்சு எடுத்துக்கூடிய அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூச்சு விடாதீங்க, அதுக்குள்ளுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கு சரியில்லை, உடல் சுகத்துக்கு சரியில்லைங்கிற கருத்துல உள்ள மாக்கள் எழுதி வச்சிருக்கிறார். இன்னொரு ஹதீஸ்ல வருது, சொன்னாசல்லாம் வருஷத்துல ஒரு நாள் தான், ஒரு இரவு இருக்கிறது, வருஷத்துக்கு ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவில தான் உலகத்துக்கு இந்த தொற்று நோய்கள் இறங்குகிறது. சொல்லக்கூடிய இந்த பரவலாக கூடிய நோய், பரவலாக வரக்கூடிய இந்த நோய் இருக்கிறது இறங்குறது வருஷத்துக்கு ஒரு இரவையில, எந்த இரவுன்னு தெரியாது. ஆனா சொன்னாங்க ஹம்மிருல் இனா, நீங்க இரவையில பறக்கும் பொழுது உங்களோட பாத்திரங்கள் என்ன தொடர்ந்துக்குதோ மூடிவேங்க. உங்களோட அரிசி பேக், மாவு பேக், என்னென்ன பேக் உரைகள் இருக்கின்றனவோ அந்த உணவு போடப்பட்ட உரைகளை கட்டி வைங்க, அதை மூடி வைங்க. உங்களுக்கு வேறொன்றும் இல்லையா, ஏதாவது ஒரு கம்மு துண்டாவது குறுக்க வைங்க. சொன்னாங்க இரவையில ஒரு இரவு தான் இந்த பரவலாக வரக்கூடிய நோய் இறங்குகிறது, அதனால அது உங்களுக்கு பெரிய ஆபத்து விளைவிச்சிடலாம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். அன்பான சகோதரர் பெரியார்களே, இறைமாய் சொன்னார், நீங்க கொட்டாவி விடுற நேரத்தில், கொட்டாவி விடும் பொழுது வாய் அந்த மாதிரி முழுக்க பொழந்து கொட்டாவி விட்டுறாதீங்க, உங்களோட வாய மூடி கொட்டாவிட பழம் இல்ல, அது வாய பொழந்து கொண்டுதான் வருது, தொடக்கத்தான் வேணுமெண்டா, உங்களோட கையால வாய பொத்திக்கோங்க, மூடிக்கோங்கண்டா சொல்லார். இந்த கண்டுபிடிக்கிறாங்க, ஏன் அது, என்னென்ன கிருமிகள் இவன் உடலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய உயிர்கொல்லிகள் இவைகள் அவங்க பாதுகாப்பு. ஒரு மனுஷன் தும்முற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா தும்முற நேரத்திலையும் உங்களோட ஒரு புடவையால கையால வாய மூடிக்கோங்கண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஏன், ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்குரிய வழிகாட்டு ஏராளமாக சொல்லப்பட்டது. இது தன்னுடைய வாழ்க்கைக்கு இப்படி ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளவேன். ஹதீஸ் சொன்னார், நீங்க யாராவது சாப்பிட்டுட்டு கையில கொழுப்பு ஈக்கிற நிலைமையில தூங்கினால், கையில கொழுப்பு ஈகிறது, அத நல்ல கொழுப்பு நீங்க கழுகாம அந்த கொழுப்பு கையேடு தூங்கி உங்களுக்கு என்னமாவது நடந்தால் நீங்க உங்களையே குறை சொல்லிக்கோங்க, வேற யாரும் குறை சொல்லாது. அதால ஒரு என்னமா ஒரு ஆபத்து நடந்துருச்சு, எலி கடிச்சிருச்சு, அவரு பள்ளி நக்கிருச்சு, ஒரு கரப்பத்தா நக்கிருச்சு, இல்லாட்டி ஏதாவது விஷமே இருந்துச்சு, என்ன மாதிரி நடந்துருச்சா சொன்னாங்க நீங்க மத்தவங்களை குறை சொல்லவா, உங்களே குறை சொல்லிக்கோ. ஏன், வழிமுறையை பின்பற்றல, கைய கழுகிட்டு தூங்கல, அதனால வரக்கூடிய ஆபத்து உங்களோட உடலுக்கு, இது நீங்க தேடிக்கொண்டது, இது நீங்களே உங்களைய பணம் சொல்லிக்கோங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இரவையில தூங்கினார், காலையில எழுந்ததுக்கு பிறகு ஹவுதுலேயோ அல்ல பாத்திரத்திலேயோ ஒரு மனுஷன் கைய உதவுசியதுக்காக கை போடும் பொழுது சொன்னாங்க கைய கொண்டு போய் ஒரு அடிக்க போட்டுறாதீங்க, அந்த பாத்திரத்தை தண்ணிய வெளியெடுத்து உங்களோட கைய மூணு பயணம் கழுகிட்டு கழினத்துக்கு பிறகு பாத்திரத்துக்குள்ள உங்களை கைய போடுங்க, கைய கழுகணும் வெளியே. உங்களோட இரவையில படுக்கிற நேரத்தில் உங்களோட கை எங்கெல்லாம் பட்டிருக்கும், பெத்த மொட்டி இருக்கும், என்னமாக பூசி பட்டிருக்கும், என்னமாக இருக்கும், ஆனால நீங்க அந்த கையை கொண்டு போயிட்டு ஹவுத போட்டுறாதீங்க, உங்களோட பாத்திரத்தை போட்டுறாதீங்க, மூணு பையனை வெளியே கழுவுங்க, அதுக்கு பிறகு கையை போடுங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி அன்பான சகோதரர் பெரியார்களே, எங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காக, எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும் எங்கிருக்கக்கூடிய வழிகாட்டல்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனும் நோயுள்ள ஒட்டகம் வச்சிருக்கிற ஒரு மனிதர் இந்த நோய் இல்லாத ஒட்டகம் ஈக்கக்கூடிய இடத்துக்கு உங்களோட ஒட்டகத்தை கொண்டு வராதீங்க. நோயுள்ளவர் நோய் இல்லாத வராதீங்க. அதை சமைந்து கொள்ளுங்க. இந்த நோய்க்காகவே நீ மனுஷன் ஜமாத்துக்கு வராமீக்கேலும் ஜும்மாவுக்கும் வராமீக்கேலும் என்று மார்க்க அனுமதி தந்திருக்கிறார். சொன்னாங்க இப்படி கொண்டு வராதீங்க, கலக்காதீங்க என்ற கருத்துல சொல்லி காட்டிருக்கிறார். சொன்னாங்க நோய்க்கு இடம் பாதிக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க போகாதீங்க, எங்க நோய்க்கு இடம்பாடாக அமையிறோ அங்க போகாதீங்க, உங்களை கொண்டு போய் உங்களை உடலை கொண்டு போய் நோயில போட்டுக் கொள்ளாதீங்க என்ற கருத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செஞ்சிருக்கிறார். அதுக்கு அலிகளி இல்லாதவங்களுக்கு காய்ச்சல் வந்து இப்பதான் குணமாகி பூசி அவங்களும் நபி அவங்களும் பொம்மல் முந்தி ரதி அல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு போனாங்க. பாந்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறப்பச்ச அறப்பழம் ஈச்சப்பழம் அப்படியான பழங்களுக்கு வந்து வச்சா சாப்பிட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சாப்பிட்டு அதுக்கு அலிகளி இல்லாஹு தஆலாவும் அவங்களும் கையை கொண்டாங்க எடுக்கிறது சாத்தன கையை பிடிச்சாங்க வாழ மஹ்மஹியா அலி அதை சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, நீங்க இப்பதான் நீங்க காய்ச்சல் குணமாகி புதுசி என்ன காரணத்தை சொல்றாங்க, உங்களோட உடல் இந்த விட்டமின் உள்ள சக்தி உள்ள உணவுகளை பாரமான உணவுகளை இது தாங்காது, உங்களோட இறப்பை பலகீனம் இது சுமக்காது, அதனால இது உங்களுக்கு பொருத்தமில்லை, இதை பழுத்து சாப்பிடாதீங்க வானமெண்டாம். அதுக்கு போன தாய் கொஞ்சம் கஞ்சி கொண்டு வச்சாங்க, மரக்கறிகள் போட்டு ஒரு கஞ்சி செஞ்சு கொண்டு வச்சாங்க. அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை பார்க்கிறது இது இஸ்லாம் மிக வலியுறுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மனிதன் தன்னுடைய உடலுக்கு நோயை தேடிக்கொள்றது இஸ்லாம் தடை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமே. இந்த அளவுக்கு நபியா தன் மருமகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க இதை சாப்பிடுங்க சாப்பிடாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த ஈச்சபலம் கொண்டு வச்ச நேரத்தில் அவங்க கெக்கிரிக்காயில ஒரு துண்டையும் வெட்டி அதையும் இதையும் சேர்த்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது சொன்னாங்க வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு இது சூடு இது குளுமை, இந்த குளுமைய இந்த சூடு உடைக்கும், இதனுடைய சூட்டை இந்த குளுமை உடைக்கும் என்று சொல்லி போட்டு சாப்பிடுறாங்க. ஏன் கிடைச்சதெல்லாம் ஒரு மனுஷன் சாப்பிடுறது இல்லை, விலங்கோனும் இது என்ற உடலுக்கு ஒத்து போகுமா, நோயை போட்டு சேர்க்குமா, என் சுகத்துக்கு நல்ல மாயுது என்று சாப்பாட்டு விஷயத்துல கவனம் செலுத்துறது இது தீன் ஒரு பகுதி. இது ஒரு மனுஷன் பாதுகாக்க வேண்டிய அஞ்சு விடயங்கள்ல தருவியாத்து ஹம்சன் சொல்றது, அதுல இந்த உடம்பு ஆரோக்கியம் உடல் இருக்கிறதே இவ்வளவு பாதுகாக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒரு சஹாபி வந்தா அல்லாஹ் தூதரு எனக்கு மிக சிறந்த ஒரு துவா படிச்சிட்டான், ஒரு துவா சொல்லிட்டான், துவா படிச்சு கொடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, சல்ரபக்கல் ஆஃபியா, ஆஃபியத்தை கேளு. ஹஜரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய சாட்சியம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு துவா படிச்சுட்டாங்க, சொன்னாங்க ஆஃபியத்தை கேளுங்க. கொஞ்ச நாளை கூட மரம் வந்தாங்க, ஒரு துவா படிச்சுட்டாங்க, ஆஃபியத்தை கேளுங்க. மூணாவது தடவையும் ஆஃபியத்தை கேளுங்க. ஆஃபியத்தை சொன்னால் உடல் ஆரோக்கியம், நோய் நொம்பலங்கள்ல இருந்து தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கேட்கிறது. சொன்னாங்க சொல்லாதன், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சால் உங்களுக்கு துனியாலையும் ஆகலத்தையும் வெற்றி கிடைச்ச மாதிரிதான் சொன்ன. அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக தன் மனுஷன் ஒரு பாதுகாத்து போடுறது இவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்ற கருத்து சொல்லி காட்டுறார். ஒரு துவா வருது, நாங்களும் பாடமாக்க வேண்டும். அந்த துவாவை நாங்க ஒவ்வொரு நாளும் அஞ்சு தடவைக்கு மேல நாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க துவா உதவி அஞ்சு நேர தொழில் இருக்கிறது அதுல கேட்கிறது, அல்லாஹும் அலுக்கல் ஆத்ம வல் ஆஃபியா வல் முஆஃபாத் ஃபி துன்யா வல் ஆஃபியா. அல்லாஹ்வுக்கு மனிதன் கேட்கக்கூடிய துவாக்கள்ல இந்த ஆஃபியத்தை கேட்கறது மாதிரி அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லையா, அந்த அளவுக்கு அல்லாஹ் விருப்பம் ஒரு மனுஷன் தன்னோட உடலுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் கிட்ட கேட்கிறது. இந்த துவாவுடைய அர்த்தம் அல்லாஹ்வுன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் உன்கிட்ட மன்னிப்பை நான் கேட்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். இரண்டாவது ஒரு ஆசியா, இந்த சோதனைகள் நோய் நொம்பலங்கள் இவைகள் எனக்கு ஆரோக்கியத்தை கேட்கிறேன். முகாபாத் என்றா முக்கியமான ஒரு வார்த்தை தான் அது. என்னையால மற்றவங்கள நோய் போறது, மற்றவங்களால எனக்கு நோய் வாரது. என்னையால மற்றவங்களுக்கு சிரமம் ஏற்படுறது, மற்றவங்களால எனக்கு சிரமம் ஏற்படுறது. இதிலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன். என்ன படிச்சுட்டாங்க, நான் வர்றதாலையும் நான் இந்த கலந்து கொள்றதாலையும் என்னையால மற்றவங்களுக்கு கஷ்டம் வரப்படாது, மற்றவங்களுக்கு ஒரு மன வெறுப்பு வரக்கூடாது, மற்றவங்களால் எனக்கும் வரக்கூடாது. இதற்கு பாதுகாப்பு தேடும்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சிருக்கிறாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் தீன படிக்க வேணும், விளங்கணும். அல்லாஹ் எங்களுக்கு லேசான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். எனவே நாங்க பிறருக்கும் சொல்ல வேணும், மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேணும். யாரும் ஒரு சுமையாக பாரமாக எங்களுக்கு கிடைக்கலையே, அவ்வளவு மட்டுமில்லையா கிடைச்சிக்குது என்கிறது எல்லாம் வர வேண்டியது மனசுல. அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு லேசான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். எங்களுக்கு துஹர் தொழுவதை பத்தி எந்த ஹரஜும் இல்லை. இந்த இடத்துக்கு வேறொரு 40 பேர் 40 பேர் வந்தாங்க, ஜும்மாவுடைய கடமை இல்லையா, எங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறாங்க அரசாங்கத்தால ஜும்மா செய்யலும் என்று. அப்ப இந்த ஜும்மா எங்க இஸ்லாத்திய ஒரு சின்னம், அதை நாங்க கட்டாயம் செஞ்சே ஆகணும். அதுக்காகத்தான் கொஞ்சம் பேரை வச்சாலும் செஞ்சிருவோம். ஆனா எல்லாருக்கும் பறந்து இல்ல, அந்த பறந்து விழுந்துடும். அதெல்லாம் மன்னிச்சிருவான், ஜும்மாவுடைய நன்மையை கொடுத்துருவான், அந்த சிறப்பு அவளுக்கு கிடைச்சிரும். இஸ்லாத்திய சின்னத்தை பாதுகாக்க கிடைச்ச அனுமதியை நாம விடாம செய்ய வேணும். எங்களுக்கு தான் செய்யறேன் ஜும்மாவை, இல்லன்னா அரசாங்க தலை செஞ்சிருச்சவங்களுக்கு தெரியும். அப்ப துஹரத்தான் தூக்குவோம். அல்லாஹ் தான் எல்லாரும் சேர்த்து மன்னிச்சிடுவான். எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் தீன சரியாக விளங்கி செயல்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேணும். அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கக்கூடியவர்களாக நாங்கள் ஆய்கொள்ள வேணும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பூரண ஆரோக்கியத்தையும் முழு உலக மக்களுக்கும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்துருவானாக. ஆமீன்.